அன்பின் வெரித்தாஸ் வானொலிக்கு போர்க்களத்திலிருந்து வரையும் மடல் உங்கள் ஒலிபரப்பை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தவறாது கேட்டு வருபவன் நான். ஆனால் எம்மால் காலை நேர ஒலிபரப்பை அதிகமாக கேட்க முடிவதில்லை. காரணம், அந்த நேரத்தில் எமக்கு பயிற்சி நடக்கும். இரவு ஒலிபரப்பை தவறாது கேட்டு வருகிறோம். மேலும் உங்கள் ஒலிபரப்பு மிகவும் அருமையானது, உன்னதமானது. தமிழீழத்திற்காக நீங்கள் செய்யும் சேவை அளப்பரியது. எமது மக்களுக்காக பிரார்த்தனையில் நீங்கள் உருகும் விதம் எம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. எமக்கு வெளி உலகிலும் ஆதரவு இருக்கிறதென்ற தெம்பு மன உறுதி தருகிறது. இக்கடிதத்தை நான் எழுதும் இடம் கிளிநொச்சி நகரிலிருந்து. ஆம், இப்போது அது எமது கையில். இந்நகரை மீட்க பல நூறு போராளிகளை இழந்துள்ளோம். ஆனால் இறுதியில் நாம் வென்றுவிட்டோம். இந்நகரச் சமரில் நாம் பங்கு பற்றிய போது கூட வெரித்தாஸ் வானொலியை நாம் மறக்கவில்லை. விடிந்தும் இராணுவ வானொலி ஒன்றிலே உங்களது ஒலிபரப்பை கேட்டோம். இச்சமரில் கொல்லப்பட்ட இராணுவ உடலங்களை கண்டபின் எமக்கிருந்த ஆவேச உணர்ச்சி மறைந்துவிட்டது. நான் எதையும் மிகைப்படுத்தவில்லை. சொன்னால் நம்ப மாட்டீர்கள். உண்மையில் பரிதாபமே பிறந்தது. ஒரு இராணுவ வீரன் 30 வயதிருக்கும் காயமடைந்த நிலையில் கத்தி கொண்டிருந்தான். நாம் அவனை மீட்டெடுத்து கள மருத்துவ இடத்திற்கு தூக்கிச் சென்றோம். அவன் தனக்கு 2 பிள்ளைகள் உண்டென்றும் தன்னை காப்பாற்றுமாறும் கத்தினான், கெஞ்சினான். எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டுமென்ற நினைப்புடன் வேகமாக கொண்டு சென்றோம். 700 மீட்டர் சென்றிருப்போம். அவனது பேச்சை காணவில்லை. பரிசோதித்தபோது அவன் இறந்திருந்தான். பாவமாக இருந்தது. அவனது இளம் மனைவியும் 2 பிள்ளைகளும் என்ன பாடுபடப் போகிறார்களோ என்ற எண்ணமே இருந்தது. அநியாயமாக இவர்களையெல்லாம் இப்படி சாகடிக்கும் அந்த சிங்கள ஆதிக்க மக்களுக்கு இவற்றை தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் எமது மக்கள் மிக மகிழ்ச்சியாக உள்ளனர். அவர்களது சொந்த கிராமம் மீட்கப்பட்டது. மகிழ்ச்சிதான். இந்நிலையில் நாம் மக்களுக்கு கூறிக்கொள்வது இதுதான். நிச்சயமாக எமது போராட்டம் வெற்றியடையும். எமது தலைமையும் மக்கள் ஆதரவும் உள்ளவரை எந்த சக்தியாலும் எமது போராட்டம் நசுக்கப்பட மாட்டாது. எமது வெற்றியை விரைவாக்க சகல மக்களும் அணிதிரள வேண்டும். வெளிநாட்டில் உள்ளோர் எமக்கு தேவையான நிதி உதவியையும் அரசியல் ஆதரவையும் தர வேண்டும். வெளிநாடுகளில் சிங்கள அரசின் முகமூடியை கிழிக்க வேண்டும். தமிழீழத்தில் உள்ளோர் எமக்கு தேவையான ஆட்பலத்தை தர வேண்டும். களத்திலிருக்கும் நாம் சில வேளை மண்ணுக்காக வீரச்சாவடையலாம். ஆனால் எமது இடத்தை நிச்சயம் இன்னொருவர் நிரப்புவார் என்ற நம்பிக்கையிலேயே உள்ளோம். நிச்சயம் அது நடக்கும். எமது மக்களின் பேராதரவு உண்டு தமிழீழம் மலரும். சொந்த மண்ணிலேயே அகதிகளாக்கப்பட்டு இருக்க இடமின்றி உடுக்க உடையின்றி ஏன் 2 வேளை குடிப்பதற்கே கஞ்சிக்கு வழியின்றி நாம் தெரு தெருவாய் அலையும் அவலத்தை நீ அறிந்திருப்பாய். விளக்கெரிக்கவே 1 குப்பி மண்ணெண்ணெய்க்கு வழியின்றி வானமே கூரையென்று பனியிலும் வெயிலிலும் மழையிலும் வாடுகின்ற எம் மக்களை நீ அறிந்திருப்பாய். விமானங்களின் இறைச்சல்களுக்கும் வேட்டொலிகளுக்கும் காது கொடுத்தபடி மரங்களின் கீழிருந்து கற்க முடியாமல் கல்வியை தொடர வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ள எம் மாணவ சமுதாயத்தை நீ அறிந்திருப்பாய். வீதி ஓரங்களில் உள்ள சேலை மறைப்புகளின் பின்னால் எம் குலப்பெண்கள் உடைமாற்றுகின்ற அவலத்தை நீ அறிந்திருப்பாய். அடக்கம் செய்யவே ஆளில்லாமல் வீதி ஓரங்களில் பிணங்களாகும் எம் தமிழ் மக்களை நீ அறிந்திருப்பாய். எவர்க்கும் தெரியாமலேயே புதையுண்டு போன, அப்படி தெரிந்தால் அவர்களும் கூடவே புதையுண்டு போன எம் மண்ணின் சோகங்களை நீ அறிந்திருப்பாய். இன்னும் எத்தனை எத்தனையோ துயர்கள் எமக்கு. அன்பை போதித்த புத்தபிரானின் வழியை பின்பற்றுகிற அவர்களாலேயே இவ் அவலங்கள் எமக்கு நேர்வதை நீ அறிந்திருப்பாய். இவற்றிற்கு மேலாக இம்மண்ணில் உயிர் விலை கொடுக்கின்ற உரிமைப்போர் ஒன்று நடப்பதையும் நீ அறிந்திருப்பாய். இங்கிருக்கும் நாம் மட்டுமே உரிமை குரல் கொடுத்தால் அது எங்கள் காதுகளின் உள்ளேயே அடங்கி போய்விடும். எமக்கென்றோர் சுதந்திர பூமி உருவாக வேண்டுமானால் உலகத் தமிழினம் முழுவதுமே எமது உரிமைக்காக குரல் எழுப்ப வேண்டிய கடமை அவர்களுக்கும் உள்ளது என்பதை பிற நாட்டில் உள்ள எம் தமிழ் உறவுகளுக்கும் நீ உரைத்திடு. இதுவும் உனது தமிழ்ப்பணிதானே, செய்வாயா? இதுவும் ஒரு போராளி மடல். எம் மக்களின் விடுதலைக்காக என்னை அர்ப்பணித்துள்ளேன். ஒரு விடுதலை போராளிக்கு மனிதாபிமானம் நிரம்பவே இருக்க வேண்டும். இராணுவம் போராளி என்பதற்கான அளவுகோலே அதுதானே. மக்களின் விடுதலைக்காக தன்னை தரும் ஒரு போராளிக்கு மனிதாபிமானம் இருப்பது ஒன்றும் அதிசயமில்லை. ஆனால் அதே மனிதாபிமானம் ஒரு நாட்டின் இராணுவத்திற்கு இருந்தால் அது ஆச்சரியமானதே. எம் மக்களின் துன்பத் துயரங்களைக் கண்டு போராளியாகிய நான் ஒவ்வொரு நிமிடத்தையும் உணர்வு பொங்கவே கழித்து வருகிறேன். அண்மையில் வே பாலகுமாரன் அண்ணன் கூறிய ஒரு கருத்தை உங்களிடம் தருகிறோம். எம் மக்கள் படும் துயரங்களை பார்த்து மனம் நெகிழ்ந்து ஒரு போராளி உருவாகிறான். எம் போராளிகள் படும் துயரங்களைக் கண்டு ஒரு கரும்புலி உருவாகிறான். உண்மையில் மனிதாபிமானமுள்ள எவராலும் எம் மக்களின் வேதனைகளைக் கண்டு வெறுமனே வீட்டில் குந்தியிருக்க முடியாது. சிறிய இழப்புகளையும் தாங்கிக் கொள்ள மாட்டாத இதயம் இருப்பதாலேயே என்னை நான் இன்று ஒரு மனிதாபிமானம் உள்ளவனாக ஆக்கியுள்ளேன். சிங்கள படைகளின் அட்டூழியங்களும் கொலைவெறி தாண்டவங்களும் கேட்பதற்கு என்னவோ செய்திதான். ஆனால் அவை என் போன்றவர்களின் மிகவும் பண்பட்ட உறுதியில் ஆக்கிரமிப்புக்கு உள்ளான இளகிய மனங்களில் செய்திகளாக மட்டுமே விழுவதில்லை. எமக்குள் கூர்முனை மிகவும் தீட்டப்பட்டு பளபளத்து கொண்டிருக்கும் கத்தி முனையை அந்த செய்தி ஒவ்வொன்றும் தட்டி எழுப்பிவிட்டே செல்லும். மேல் வசனத்தைக் கண்டு இவன் என்னடா ஒரு கொலைவெறிக்காரனாக இருப்பானோ என எண்ணிவிடாதீர்கள். உண்மையிலேயே என் மனதை தங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எதிரியை மன்னிக்க வேண்டும் என்பதில் நான் ஒத்துப்போகும் ரகம். போராளி ஒருவனுக்கு மன்னிக்கும் சுபாவம் இருக்க வேண்டும்தானே. ஆனால் சிங்கள பேரினவாதத்தை மன்னிக்க என் மனம் ஒருபோதும் முனைந்ததில்லை. இது அதே பேரினவாதத்தின் குகையை சந்திக்க என்னை தயார்படுத்தும் அளவிற்கு கொண்டு வந்துள்ளது. நாம் செய்வது பிழையானதாக இருக்கலாம், ஏனோ அது பிழையாக எமக்கு தெரிவதில்லை. எம் மக்களிற்கான தங்களின் விடாத பற்று இன்னமும் நெருங்கி வந்து அணைக்க வேண்டும். உண்மைக்காக உழைக்க வேண்டும். சாதி சாதி என்று செத்துக்கொண்டே இருக்கும் தமிழ் இனம் சரித்திரம் படைக்க நீங்கள் தோள் தர வேண்டும். ஆயிரம் பொய்களை கூறி ஒரு திருமணம் செய்யலாம் என்பார்கள். ஆயிரம் நிஜத்திற்காக நாம் செய்த செய்கின்ற செய்யப் போகின்ற ஒரு சில தவறுகளை நீக்க முடியாத கரை என்றால் ஆயிரம் பிழைகளை விட்டபடி அதிசயிக்கத்தக்க வகையில் எப்போதும் செய்யும் ஒரு சரியை எவ்வாறு சிலரால் பெரும்பாலும் பலர் வரலாற்று நிகழ்வாக ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. ஒருவன் ஏன் பிழை விடுகிறான், என்ன பிழை விடுகிறான், பின்பு அந்த பிழைக்கு என்ன செய்கிறான், மீண்டும் அதே பிழையை விடுகின்றானா என்றெல்லாம் கேள்விகளை ஓர் அடுக்காக அடுக்கினால் உண்மை புலப்படும். கொழும்பு குண்டுவெடிப்புகள் காட்டுமிராண்டித்தனமென்றால் அவர்கள் கூறிவிட்டு போகட்டும். ஒருவன் தன்னை தன் இனத்திற்காக தனது பெயர் புகழ் யாவற்றையும் துறந்து தருகின்றான் என்றால் அவனிடம் எவ்வளவு மனிதாபிமானம் இருக்க வேண்டும். உண்மையிலேயே கடவுளை மிஞ்சும் இந்த செயல்களின் பின் அவர்கள் தம் எதிர்கால சந்ததிக்கு ஏன் தம் வீட்டுக்கே தெரியாமல் உறங்குகிறார்களே, அவர்களின் இத்தகைய அர்ப்பணிப்புகளைக் கண்டு அவர்களின் உள்ள கிடக்கையை அறிய முடியாதவர்களை என்ன செய்ய? உண்மையிலேயே அவர்களை கொலைக்காரர்களாக வக்கிரமானவர்களாகவே பலரும் காண்கின்றனர். ஏனோ தம் இனத்திற்காக தம் இதயங்களை கழற்றி வைத்துவிட்டு தம்மை வருத்தி எப்படியோ எல்லாம் வாழ்ந்து தம்மை அர்ப்பணிக்கும் அவர்களை பெரும்பாலானவர்கள் கண்டுகொள்வதே இல்லை. சிறு இழப்புகளையும் தாங்கிக் கொள்ள முடியாத மனிதாபிமானமான உணர்வே ஒருவனை இப்படி ஆக்கும் என்பதை அனுபவத்தினோடு எழுதுகின்றேன். சிங்களத்தின் குகையை சிதறடிக்க வேண்டுமென்கிற வெறி அல்லது வக்கிரம் எப்படி எங்கள் உணர்வுகளுடன் மட்டும் கலந்திருக்கிறது. நாளாந்தரம் கிபிராலும் செல்லாலும் எம் மக்களை சிங்களம் சிதிலப்பட வைக்கையில் எம் மனங்களில் பீரிடும் உணர்வலைகளை எவரால் கணக்கிட முடியும்? ஏனோ ஒரு காதால் கேட்டு மறு காதால் அச்செய்திகளை புறந்தள்ளிவிட எம்மால் முடியவில்லை. ஒன்று மட்டும் உறுதி, நாம் இருக்கும் வரை கவனிக்க பாடல் வரி ஒன்று: மீண்டும் மீண்டும் புதிதாய் நாங்கள் பிறப்போம் இந்த மண்ணில், எம் மக்களை எவருமே அடிமைகளாக்க முடியாது, எம் மக்களின் விடுதலைக்காக நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து காணாமல் போவோம், எம் சாவுகள் சரித்திரமாக வேண்டிய அவசியமில்லை, ஆனால் எம் சாவின் பெருமதியை சிங்களத்திற்கு நாம் உணர்த்தியாக வேண்டும், எனவே எம் தாக்குதல்கள் பற்றி எவர் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், எள்ளி நகையாடட்டும், ஆனால் நாம் எம் மண்ணிற்காக மக்களிற்காக எம்மை எத்தனை தடவையெனினும் தற்கொடையாளர்களாகவே தந்து கொள்ள விரும்புகின்றோம். இந்த உண்மையை மட்டும் நீங்கள் உங்கள் இதயத்தில் பூட்டி வைத்திருங்கள். புறநானூறு காணாத ஒரு புதிய வரலாறு. மல்லாவியிலிருந்து ஒரு தமிழ் பெற்றோர் எழுதுகிறார்கள், எனது மகன் நந்தகோபாலன் துஷியந்தன் 5/11/99 வெள்ளிக்கிழமை கரும்புலியாக வீரச்சாவை தழுவிக்கொண்டதை நான் வெரித்தாசுக்கு அறிவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு நந்தகோபாலன் பத்மாவதி. துஷியந்தன் 4/11/99 அன்று எழுதிய மடல். என்றும் என் உயிரினும் மேலான அம்மா தங்கை அறிவது, நலமுடன் என்றும் வாழ வேண்டுகிறேன் மாவீரரை. அம்மா, உங்கள் மகன் இன்று சாதிக்கப் போகிறான், அவனது நீண்ட நாள் கனவு நனவாகப் போகிறது, அதனால் அவன் மகிழ்வுடன் செல்கிறான். அம்மா, நான் சாகவில்லை, நான் உயிரோடு இருக்கும்போது எனது உயிரில் அரைவாசியை எமது தலைவரிடம், மீதியை உங்களில் தங்கச்சியில், என் பாசமிகு போராளிகளில், என் மக்களில் நான் வைத்திருந்தேன். என் உயிரை வைத்திருந்தவர்கள் ஒருவரும் சாகவில்லை, அப்படியானால் நான் எப்படி அம்மா சாக முடியும்? எனது பெருமதியற்ற உடலைத்தான் என் லட்சியத்திற்காக சிதறடித்து உள்ளேனே தவிர நான் வேறெதுவும் புதிதாக செய்யவில்லை. என்னுயிர் தங்கச்சி அண்ணா வீரச்சாவடைந்ததை எண்ணி கவலைப்படாதே. எனக்கு நீ மட்டுமல்ல தங்கச்சி, உன்னிலும் வயது குறைந்த தங்கைகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து கரும்புலியாக அனுப்பி வைத்தவன். ஏன் இப்போது சண்டைக்கு கூட்டிக் கொண்டும் போகிறேன்? ஆனபடியால் எப்படி உன்மீது நான் வைத்த பாசம் கடமையை தடுக்கும்? என்னில் உயிரையே வைத்து பழகியவர்கள் எல்லோரும் அங்கு வருவார்கள். சிலருக்கு அம்மாவோ அப்பாவோ இல்லை, அவர்களில் உன் அண்ணனைப் பார், அவர்களில் பாசத்தை வை, அவர்கள் உன் அண்ணனுக்கும் மேலாக உன்னில் பாசம் வைப்பார்கள். தங்கச்சி, நீ எப்பவுமே நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். அம்மா பாவம் நமக்காக தன்னை மாடாக வருத்தியவள், அவாவிற்கு உனது அன்பு ஒன்றுதான் இனி ஆறுதல். பாவம், அவாவுடன் கோபப்படக்கூடாது, நீ நல்ல பிள்ளை, அம்மாவை கண்கலங்க விடமாட்டாய் என்று உன்னை நம்புகிறேன். உன்னை நம்பித்தான் நான் கரும்புலியாகப் போகிறேன். நீ அழக்கூடாது, நீ அழுதால் அம்மாவை கட்டுப்படுத்துவது யார்? தங்கச்சி, உன்னை நான் இயக்கத்திற்கு போக வேண்டாம் என்று சொல்ல எனக்கு தகுதியில்லை, ஆனால் அம்மா வருத்தக்காரி, அவாவை நடுத்தெருவில் விட்டுவிடாதே. என்னுடைய ஆல்பம் கொண்டு வந்து தருவார்கள். கவனமாக வைத்திரு. நீங்கள் வெளிநாடு போவதென்றால் புலிகளின் குரல் பொறுப்பாளர் ஜவன் அண்ணாவிடம் கொடுத்துவிட்டு போகவும். பாசமுள்ள அம்மா, நீங்கள் அழக்கூடாது. கவலைப்பட்டால் உங்களுக்கு வருத்தம் வந்துவிடும். உங்களுக்கு ஒன்று நடந்தால் தங்கச்சி பாவம். தங்கச்சிக்காகவே நீங்கள் வாழுங்கள். பெற்றால் மட்டும்தான் மகன் இல்லை, உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் உண்டு. அவர்களில் அன்பை பொழியுங்கள். அவர்கள் உங்களை மறக்க மாட்டார்கள். உங்கள் மகனுக்கு சற்றெடுத்து போட ஆசைப்பட்டால் ஒரு புலிவீரனுக்கு போட்டு பாருங்கள். அம்மா, உங்களில் நான் வைத்த அந்த அளவு கடந்த பாசம்தான் என்னை கரும்புலியாக வைத்தது. அம்மா, எங்களின் தலைவரை பாருங்கள். நீங்கள் நான் வீரச்சாவடைவதற்கு கவலைப்படுகின்றீர்கள். அவர் பாவம் அம்மா. ஒவ்வொரு போராளியும் வீரச்சாவடையும் போது அவரின் மனோநிலையை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அம்மா, உங்களில் பலருக்கு எங்கள் தலைவரை பற்றி முழுமையாக தெரியாது. அவர் திலீபன் அன்னையின் நினைவு தினத்திற்கு தண்ணியோ சாப்பாடோ ஒன்றுமே சாப்பிடுவதில்லை. அவரை பற்றி காலம் செல்ல செல்ல நீங்கள் அறிவீர்கள். அம்மா, நிச்சயம் அவரின் காலத்தில் தமிழீழம் கிடைக்கும். அன்னை முழுமையான மகிழ்ச்சியை அனுபவித்து இன்றைக்கு 27 வருடங்களாகின்றன. அம்மா, நான் கொடுத்து வைத்தவன். கரும்புலியாக செல்வதற்கு எத்தனை ஆயிரம் போராளிகள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் பூரண மகிழ்வுடனே சண்டைக்குச் செல்கிறேன். எங்களின் பெருந்தலைவரை நம்பி மனதில் சுமையொன்றும் இல்லாமல் மகிழ்வுடன் செல்கிறேன். இந்த தாக்குதல் மூலம் என்னையும் தமிழ் ஈழத்திற்கான ஓர் அஸ்திவாரக் கல்லாக பதிக்கின்றேன். வேறு என்ன? ஒன்றுமில்லை அம்மா. இத்துடன் என் மடலை நிறைவு செய்கின்றேன். புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம்.
போராளி ஒருவர் எழுதிய இறுதி கடிதம். அண்ணா, நான் ஒரு விடுதலை போராளி. உங்கள் வெரிதாஸ் தமிழ் பணியை கேட்டு வருகின்ற இனிய இதயம் என்ற ரீதியிலும் போராளி என்ற ரீதியிலும் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். அண்ணா, நான் பல சமர்களில் பங்கு பெற்றிருக்கிறேன். ஆனால் இந்த சமருக்கு செல்வதற்கு முன்னால் எதையாவது எழுதிவிட்டு செல் என்று என் ஆள் மனம் சொல்கிறது. எந்த சண்டைக்கு போனாலும் இப்படி மனம் இருப்பதில்லை. ஆதலால் அண்ணா, உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு செல்ல முடிவெடுத்து இதை எழுதி என் தோழனிடம் கொடுத்துவிட்டு செல்கிறேன். அவன் நான் இந்த சண்டையில் வீரமரணம் அடைந்தால் மட்டுமே இந்த கடிதத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்பான். ஆக அன்பார்ந்தவர்களே, கடிதம் என்னை வந்து சேர்ந்தது. இதை எழுதிய இந்த பிள்ளை இப்போது உயிரோடு இல்லை. அந்த பிள்ளை தொடர்கிறது. அண்ணா, ஒரு மனிதனுக்கு தான் சாகப்போகிற போது பலவிதமான ஆசைகள் இறுதி ஆசையாக மனதிலே தோன்றும். அதே போல எனது மனதிலும் இறுதி ஆசையாக ஒரு ஆசை இருக்கிறது அண்ணா. என்னவென்றால், தமிழீழம் விரைவில் வென்றெடுக்கப்பட வேண்டும். எங்கட மக்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும். அதே நேரம் நீங்களும் நீண்டகாலம் வேரித்தாஸ் தமிழ் பணியிலே பணியாற்றி தமிழீழம் மலர்ந்துவிட்டது என்ற அந்த செய்தியை சொல்ல வேண்டும். காற்று வெளியிலே, பிரபஞ்ச வெளியிலே நான் ஆவியாக உலவிக் கொண்டிருப்பேன். நீங்கள் அப்படி அறிவிப்பதை கேட்டு என் ஆத்மா சாந்தியடையும். இந்த சண்டையில் நான் கட்டாயம் வீரச்சாவு அடைவேன் என்று என் மனம் சொல்கிறது. நான் வீரச்சாவடைந்தாலும் அண்ணா தமிழீழம் மலர்ந்து விட்டது என்று உங்கள் குரலில் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசைக்காக மட்டும் இறைவனை மன்றாடுங்கள் அண்ணா.